வணக்கம் நேயர்களே, சீன கதை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பது கிளீட்டஸ். பொதுவாகவே நம் ஊரில் முக்கிய கோயில்கள், சிறப்பான இடங்களை பற்றிய விவரங்களை, கதைகளை ஸ்தல புராணம் என்று சொல்ல கேட்டிருப்போம். ஒரு குறிப்பிட்ட இடத்தின் வரலாறு, அதன் உருவாக்கம் மற்றும் வளர்ச்சியில் இடம்பெற்ற சுவையான நிகழ்வுகளை அவ்விடத்தின் கதையாக சொல்வதே ஸ்தல புராணம் அல்லது இட வரலாறு. பொதுவாக இப்படி சொல்லப்படும் தகவல்களில் நல்ல கதைகளும் இடம்பெறுவது உண்டு. அந்த வகையில் சீனாவில் புகழ்பெற்ற காட்சியிடங்கள், வரலாற்று முக்கியத்துவமிகு கட்டிடங்கள், கோயில்கள், மலைகள் ஆகியவற்றின் பின்னணியில் கூறப்படும் சில கதைகளை வருகின்ற வாரங்களில் நமது சீன கதை நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். கதை கேட்க பிடிக்காதவர்கள் உலகில் மிக குறைவானவர்கள்தான். கதையோடு சேர்த்து சில தகவல்களும் வழங்கும் இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்ததாக அமையும் என்று நம்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சொர்க்க கோயிலோடு தொடர்புடைய கதை ஒன்று உங்களுக்காக. கிபி 1368 ஆண்டு முதல் 1644 ஆண்டு வரையான மிங் வம்ச அரசர்களும், 1644 ஆண்டு முதல் 1911 ஆண்டு வரையான சிங் வம்ச அரசர்களும் வானுலகுக்கு மதிப்பளிக்கும் ஓரிடமாக, வேளாண்மை செழிக்க நல்ல விளைச்சலுக்காக இறை மன்றாடும் இடமாக கருதிய ஓரிடம்தான் சொர்க்க கோயில். இந்த சொர்க்க கோயில் அல்லது வானுலக கோயில் 1420 ஆண்டில் கட்டியமைக்கப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது. கோயிலின் சுவர் வடக்கே வட்ட வடிவிலும் தெற்கே சதுரமாகவும் காணப்படுகிறது. சீனாவின் பண்டைய கூற்று புவியை சதுரம் என்றும் வானுலகை வட்டம் என்றும் கூறுகிறது. இதைத் தழுவித்தான் வானுலகையும் மண்ணுலகையும் குறிக்கும் வட்ட வடிவ சதுர வடிவ சுவர்கள் இங்கு காணப்படுகின்றன. இன்றைக்கு சொர்க்க கோயில் நிற்கும் இடத்தில் தாய் மூலிகை எனும் ஒரு வகை மூலிகை செழிப்பாக வளர்ந்திருந்ததாம். இந்த மூலிகை வானுலகைச் சேர்ந்தது என்று அக்கால பேச்சிங் மக்கள் நம்பினர். பெண்களுக்கு நோய் தீர்க்கும் மறுமருந்தாக இருந்த தாய் மூலிகையைப் பெற இவ்விடத்தை நோக்கி நாடு முழுவதிலுமிருந்து மக்கள் வந்து கொண்டிருந்தனர். அங்கு பல மூலிகை மருந்து செய்வோர் திரண்டிருந்து மருத்துவ தேவைக்காக வரும் மக்களுக்கு உதவி செய்தனர். இவ்விடம் ஒரு காலத்தில் தாய் மூலிகை கிராமம் என்றே அழைக்கப்பட்டது. ஏன் இப்படி அழைக்கப்பட்டது? நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்பாக இங்கே ஒரு குக்கிராமம் இருந்தது. கிட்டத்தட்ட 20 அல்லது 25 குடும்பங்கள் மட்டும்தான் இந்த கிராமத்தில் வசித்து வந்தன. இங்கே வறுமையான ஒரு குடும்பத்தில் வயதான தந்தையை இழந்ததோடு இல்லாமல் தாயையும் நோய்க்கு பலி கொடுக்கும் அவலமான ஒரு சூழலில் இருந்தால் இளம் பெண் ஒருத்தி. இதைக் கண்ட ஊர் மக்களும் அந்த பெண்ணின் சோகமான நிலையை நினைத்து வருந்தினர். வடக்கு மலையில் கிடைக்கும் ஓர் அற்புதமான மூலிகை மிகவும் ஆற்றல் வாய்ந்தது என்று கேள்விப்பட்ட அவள் தன்னுடைய தாயை நலமுறைச் செய்ய அந்த மூலிகையை பெற்று வருவதென்று முடிவு எடுத்தாள். இளம் பெண்ணான அவளை தனியே அனுப்ப தாய்க்கு மனமில்லை. ஆனால் மகளோ தன்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று அன்னையிடம் கூறினாள். தான் வீடு திரும்பும் வரை தாயை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பார்த்துக் கொள்ள சொல்லிவிட்டு வடக்கு மலை நோக்கி புறப்பட்டாள். வடக்கு மலை என்றால் வடக்கில்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி வடதிசையில் நடக்கத் தொடங்கினாள் அந்த பெண். 3 நாட்கள் நடந்து களைத்த பின் ஒரு மலையை அவள் அடைந்தாள். மேகங்கள் மலையின் உச்சியில் நகர்ந்து கொண்டிருக்க எங்கும் மரங்கள் நிறைந்து பச்சையாக தோற்றமளிக்க மலை மீது எப்படி ஏறுவது என்று புரியாமல், பாதை எங்கே என்று தெரியாமல் நின்றாள் அந்த பெண். அப்போது வெண்ணிற தாடி வைத்த முதியவர் ஒருவர் எதிரே நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரை அணுகி வணக்கம் சொல்லி, இதுதான் வடக்கு மலையா என்று அவள் கேட்க, ஆமாம் இதுதான், நீ ஏன் இங்கு வந்தாய் என்று முதியவர் திருப்பி கேட்டார். அவளும் தன் தாயின் நிலையை விளக்கி அற்புத மூலிகையை தேடி தான் வந்த கதையை கூறினாள். பெரியவரும், மலை மீது ஏறுவது எளிது அல்ல, இது கடினமான ஒரு பாதை. வழியில் 7 முறை இடது பக்கம் திரும்பு, அடுத்து 8 முறை வலது பக்கம் திரும்பு, அப்போது புவியின் சொர்க்கத்தை நீ அடைவாய். அங்கே நீ கேட்கிற மூலிகை கிடைக்கும். ஆனால் கவனமாக இரு. பசித்தால் தேவதாறு விதைகளை சாப்பிடு. தாகமெடுத்தால் ஊற்று நீரை மட்டும் குடி. மூலிகையை பெற்ற உடனே திரும்புவதற்கு முயற்சி செய் என்று கூறினார். அவள் தலை குனிந்து நன்றி என்று சொல்லி தலையை நிமிர்வதற்குள் முதியவர் காணாமல் போனார். அவளும் வியந்தபடி முதியவர் சொன்ன வழியில் 7 இடது 8 வலது திருப்பங்கள் தாண்டிய பின் களைப்பாடி இருக்க அருகே இருந்த கல்லில் அமர்ந்தபோது சுனைநீர் ஊற்றெடுத்து தன் காலடியில் ஓடுவதைக் கண்டாள். அள்ளி அள்ளி நீரை குடித்து தாகம் தணித்த பிறகு சற்று தொலைவில் தேவதாறு மரம் ஒன்றைக் கண்டு அருகே சென்று பார்த்தபோது கீழே தேவதாறு விதைகள் இருந்தன. அவள் அவற்றை எடுத்து உண்டு பசியறினாள். நீரை குடித்ததும் சோர்வு நீங்கியது. விதைகள் உண்டதும் உடலுக்குள் புது தெம்பூட்டியது போல இருந்தது. சுறுசுறுப்பாக தன் பயணத்தை தொடர்ந்து விரைவில் மலை உச்சியை எட்டினாள். அங்கே நின்று சுற்றி பார்க்கும்போது எங்கும் பசுமை, மேகங்கள் தவழ்ந்தோடி இருந்தன. பாதி மரங்கள் கண்களுக்கு தெரிய, மீதி மேகங்களின் கீழே மறைய இயற்கை அழகில் அவள் மலைத்து போனாள். அருகே நிலவு போன்ற ஒரு வடிவில் குளம் ஒன்று இருந்தது. குளத்தில் மேகங்களின் பிம்பங்கள் தெரிந்தன. தன் முகத்தை அவள் குளத்து நீரில் பார்த்தபோது வனப்பு மிகு மங்கையாக தான் தெரிவதைக் கண்டு மலர்ந்தாள். எளிய ஒரு கிராமத்து பெண்ணே இவ்வளவு வனப்பாக தெரிகிறாள் என்றால் நிச்சயம் இந்த வடக்கு மலையும் இந்த மலையின் மூலிகையும் தன் தாயை நலப்படுத்தி சீராக்கும் என்பதில் ஐயமில்லை என்ற நம்பிக்கை அவளுக்கு ஏற்பட்டது. அப்போது அருகே ஏதோ பேச்சுக்குரல் கேட்க திரும்பி பார்த்தபோது மஞ்சள் ஆடையும் வெண்ணிற ஆடையும் தரித்த தேவதை போன்ற பெண்கள் இருவர் நடந்து வருவதைக் கண்டாள். அவர்கள் அணிந்த பூத்தையில் ஆடை அந்த தேவ மங்கைகளின் அழகை மேலும் மெருகூட்டியது. அருகே நெருங்கிய அப்பெண்கள் இவளை பார்த்து தங்காய் என்று அழைக்க அவளும் சகோதரிகளே என்று வணக்கம் என்று கூறினாள். அவர்கள் இவள் இங்கு வந்த காரணத்தை கேட்க கிராமத்து பெண் கண்கள் பணிக்க தன் தாயின் நிலையை கூறினாள். உடனே தேவ மங்கைகள் அவளுக்கு உதவ முன்வந்தனர். அவளை அங்கேயே அமர்ந்து ஓய்வெடுக்கச் சொல்லிவிட்டு உச்சியில் ஏறி மூலிகையை பறித்து வந்து கொடுத்தனர். இவ்வளவு எளிதாக அந்த மாய மூலிகை தனக்கு கிடைக்கும் என்று நினைக்காத அந்த பெண் முதியவர் அவளுக்கு கூறியது நினைவுக்கு வர, ஆமாம், இதுதான் புவியின் சொர்க்கமா என்று தேவ மங்கையரிடம் கேட்டாள். அவர்களோ அருகே இருந்த அந்த நிலா போன்ற குளத்தை காட்டி இது புவியின் சொர்க்கம் இல்லையா என்று அவளையே திருப்பி கேட்டனர். அவளுக்கு உண்மை புரிந்தது. நன்றி கூடி விடைபெறும் போது தேவமங்கையர் இருவரும் அவளிடம், இந்தா இந்த விதைகளை எடுத்துச் செல், வீட்டுக்கு சென்று இதை நட்டு வளர்த்துக்குள், வேறு யாருக்காவது மீண்டும் மூலிகை தேவைப்பட்டால் நீ மறுபடியும் மலையேற தேவையில்லை என்று கூறி அவளுக்கு விடை கொடுத்தனர். அவளும் நன்றிகள் கூறி நடக்கத் தொடங்கினாள். சில அடிகள் சென்று திரும்பி பார்த்தபோது அங்கே தேவ மங்கைகள் இல்லை, ஆனால் குளத்தின் அருகே ஒரு கொக்கும் மானும் இருந்தன. ஒரு வழியாக வந்த வழியே திரும்பி வீட்டை அடைந்து தன்னோடு கொண்டு வந்த மூலிகையை அரைத்து காய்ச்சி தன் தாய்க்கு அவள் கொடுத்தாள். இரண்டே நாட்களில் அவளது தாய் முழுமையாக நலம் பெற்றாள். கிராமத்து மக்கள் வியந்து போய் அவளிடம் அந்த மூலிகையை வாங்கி பார்த்தபோது இதுவரை அவர்கள் பார்த்திராத மூலிகையாக அது இருந்தது. ஒரு மகள் தன் தாய்க்காக கொண்டு வந்த மூலிகை என்பதால் அதை தாய் மூலிகை என்று அவர்கள் அழைத்தனர். பிறகு அந்த பெண் தேவமங்கையர் கொடுத்த விதைகளை கிராமத்து மக்களிடம் கொடுத்து நட்டு வைத்தாள். அவை முளைத்து செழித்தன. இந்த செய்தி பரவியது. தாய் மூலிகையின் மகிமையும் பலருக்கும் தெரிய வந்தது. அந்த கிராமமே மூலிகை கிராமம் என்று அழைக்கப்படலாயிற்று. பின்னாளில் பேரரசர் சொர்க்க கோயில் கட்ட திட்டமிட்ட போது இந்த கிராமம் இருந்த இடமே நல்ல இடம் என்று அவருக்கு பலர் அறிவுரை கூறினார். அவரும் அந்த இடத்தில் சொர்க்க கோயிலை கட்டினார். கட்டிடங்கள் கட்டக்கட்ட இந்த மூலிகைகளும் வளர்ந்து கொண்டேதான் இருந்தன. பேரரசர் ஒருமுறை இங்கு வானுலகை வழிபட வந்தபோது அங்கே இந்த தாய் மூலிகை செடிகள் பரவியிருப்பதை கண்டு கோபப்பட்டு அவற்றை உடனே களைந்து அழிக்குமாறு பணித்தார். அப்போது அங்கே திடீர் என்று தோன்றிய வெண்ணிற தாடி கொண்ட முதியவர் ஒருவர் சில நொடிகளில் தாய் மூலிகை செடிகளை டிராகன் முடி பொருட்களாக மாற்றிவிட்டு மறைந்து போனார். கோயிலில் டிராகன் முடி பொருட்கள் முளைத்த அதிசயத்தை கேள்விப்பட்ட பேரரசர் டிராகன் முடி பொருட்களை வெட்டக்கூடாது என்று உத்தரவிட்டார். அவை பாதுகாக்கப்பட்டன. உண்மையில் அவை தாய் மூலிகை செடிதானாம். நன்றாக வளராதபோது அவை டிராகன் முடி புல் போல தெரியுமாம். நன்றாக வளர்ந்தால் தாய் மூலிகை செடியாக இருக்குமாம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு கதையோடு சந்திப்போம்.